நாம் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக அவர் வாழ்க்கையில் கடைசி வாரத்தில் நடந்த சம்பவங்களை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளிலும் தியானித்து வருகிறோம். முதல் நாளிலே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக அவர் பவனி வந்ததை நம்ம பார்த்தோம். நேற்று தினத்திலே அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கிறாங்க. அந்த பவனியில் வருகிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். காரணம், அந்த நகரத்திற்கு, எருசலேம் நகரத்திற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அது இழந்து தனக்கு கொடுத்த சந்திக்கும் காலத்தை அது அறியாமல் போனபடியினால், அது நியாய தீர்ப்பை சந்திக்கப் போகிற ஒரு நிலைமைக்குள் இருந்தபடியினாலே அதை குறித்து அவர் இருதயம் உடைந்து அழுதார். இன்றைக்கும் நமக்கு கர்த்தர் ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு அவர் நம்மை சந்திக்கிற வாய்ப்புகளை கொடுக்கிறார். இப்போ நீங்கள் இந்த லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுவும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகள், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்புகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார். இப்படி வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பங்களை நாம் ஜாக்கிரதையோடு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்களை, கர்த்தர் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்த தவறும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன்னா சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாமல் நழுவ விடுகிறவர்களை கடைசியிலே நியாய தீர்ப்புகளை அவர்கள் சந்திப்பார்கள். அதை நினைக்கும் பொழுது அவருடைய இருதயம் உடைந்து அழுகிறார் என்று பார்த்தோம். அதனாலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் பேசும் பொழுது, சபையிலே கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது, அல்லது இப்படி லைவ் ஸ்ட்ரீமில் கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது, அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு நேரடியாய் கொடுக்கும் சந்தர்ப்பங்களாய் நீங்கள் பார்க்க வேண்டும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். சரி, அடுத்து நடந்தது என்ன? அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நேற்று தினத்திலே சொன்னேன், அதை இப்பொழுது நாம் தியானிக்கப் போகின்றோம். எடுத்துக்கொள்வோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். நேற்று தினத்திலே 44வது வசனத்தோடு நாம் நிறுத்தினோம். இன்றைக்கு 45வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் 48 வரையிலும் இப்பொழுதும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியினால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எருசலேமுக்குள் நுழைந்தவுடனே நேரடியாக இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள் அவர் நுழைகிறார். தேவாலயத்திலே நுழைந்து அவர் பார்க்கிறார். அந்த தேவாலயத்திலே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற அமைப்புகள் இருக்கிறது. அந்த தேவாலயத்திற்குள் அவர் நுழைந்து பிரகாரத்திலே பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வியாபாரம் என்ன வியாபாரம் என்றால், அங்கே புறா விற்கிறவர்கள் இருந்தார்கள், அது மாத்திரமல்ல காசுக்காரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லாரையும் புறம்பே விரட்டி அடித்தார். விரட்டி அடித்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த இடத்துல, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அங்கே வியாபாரம் செய்கிற அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய வீடா இருக்கிற இந்த தேவாலயத்தை, இது ஜெபாலயமா இருக்க வேண்டியது, ஆனால் நீங்கள் அதை கள்ளர்களுடைய குகையாக மாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார். இந்த காரியம் அவருடைய கோபத்தின் உச்சத்தை காண்பிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் அன்புள்ளவர், அடுத்த பக்கத்தில் ஒரு தவறு நடக்கும் பொழுது தன்னுடைய கோப உணர்ச்சியை அவர் காண்பிக்கிறவர். இங்கே இந்த சம்பவம் ஒன்றும் புதிதல்ல. இது அவருடைய வாழ்க்கையின் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த கடைசி வாரத்திலே நடந்த ஒரு சம்பவம். ஆனால் இது முதல் முறை நடக்கிற சம்பவம் அல்ல. இப்போ உங்களுக்கு வேதத்திலிருந்து இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 2வது அதிகாரம், இங்கேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். எல்லாத்தையும் பார்க்க போறதுல முதல் வசனம் உங்களுக்கு அறிவதற்காக சொல்லுகிறேன். 3வது நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 1வது அற்புதத்தை வெளிப்படுத்தினார். இதை 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் இயேசு இந்த 1வது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் அடுத்த சில நாட்கள் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூம் போய் அங்கே சில நாள் தங்கினார்கள் என்று 12வது வசனம் சொல்லுகிறது. சில நாட்கள் கப்பர்நகூமிலே தங்கிவிட்டு அடுத்தது இயேசு கிறிஸ்து நேராக எருசலேமுக்கு வருகிறதை பார்க்கிறோம். 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காத்தருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது என்றால் அவர் ஊழியத்தை ஆரம்பித்த அந்த கட்டத்தில் நடந்தது. அப்ப நல்லா கவனிக்கணும், தேவாலயத்தை இயேசு கிறிஸ்து சுத்திகரித்த சம்பவம் அவருடைய ஊழியத்தின் நாட்களில் 2 முறை நடந்திருக்கிறது. ஒன்று, அவர் தன்னுடைய 1வது அற்புதத்தை செய்து கானா ஊரிலிருந்து கப்பர்நகூமிலே சில நாட்கள் தன் குடும்பத்தோடு தங்கியிருந்தார். தன் தாயாரோடும் சகோதரோடும் தங்கியிருந்தார். பின்பு தேவாலயத்திற்கு நேராக வந்து அங்கே அந்த தேவாலயத்தை பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது ஆடுகள் விற்கப்படுகிறது, மாடுகள் விற்கப்படுகிறது, காசுக்காரர்கள் இருக்கிறார்கள், புறா இருக்கிறார்கள். இதை கண்ட உடனே அவரால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. உடனே போறார், ஒரு கயிற்றை எடுத்து ஒரு சாட்டையை உண்டு பண்ணுகிறார். சாட்டையை உண்டு பண்ணி நேராய் வந்து ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறாரு. உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் விரட்டுறாரு. காசுக்காரர்கள், அது என்னன்னு சொல்றேன், காசுக்காரர்கள் சிலர் அங்கே வியாபாரம் நடக்கிறது. அவர்கள் மேஜை வைத்து பலகை வைத்து அதில் காசுகளை வைத்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து அவர் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலை. ஏன்பா இங்கே வந்து இந்த இடத்துல இந்த வியாபாரம் எல்லாம் பண்ணுகிறீர்கள் என்று அவங்கள பற்றி ஒன்றும் பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது. நேராக வந்தார், காசுக்காரருடைய பலகைகளெல்லாம் தூக்கி விசிறி அடித்தார். புறா விற்கனுடைய புறாக்களையெல்லாம் எடுத்து திறந்து பறக்க விட்டுட்டார். ஆடு மாடுகளையெல்லாம் அடித்து விரட்டிட்டார். கடுமையாய் அந்த இடத்துல அவர் நடவடிக்கை எடுக்கிறார். அந்த நேரத்தில் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று சொல்லி அந்த இடத்தில் சொன்னார். இது ஏன் நடந்தது என்றால் தம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று தீர்க்கதரிசியினால் இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட வேத வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு என்றைக்குமே தன் வீட்டை குறித்து அல்லது பிதாவின் வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலம் என்பது சில வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டில், அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரையிலும் அது பழைய ஏற்பாட்டு காலமாகத்தான் இருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டிலும் ஆண்டவராகிய கர்த்தர் வாசம் பண்ணுவது என்பது தேவாலயம். கர்த்தருக்கு அன்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆலயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுவார். இதுதான் நடக்கிற காரியம். 1வது ஆண்டவர் மோசேயின் நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் வாசம் பண்ணினார். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் புத்திர நடுவிலே வாசமாய் இருப்பதற்கு எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று ஆசரிப்பு கூடாரத்திலே தான் வாசம் பண்ணுவேன் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அதன் பிறகு காலங்கள் தாவீதின் காலத்திலெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் இருந்து வந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருந்தது. ஆனால் தாவீது அதை குறித்து அவன் யோசித்தான், எனக்கு தந்தத்தினால் ஆன அருமையான ஒரு மாளிகை இருக்கிறது, ஆனால் என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்கிறது என்று அவன் வேதனைப்பட்டு ஏராளமான வெள்ளி பொன்னுடைமைகளை எல்லாம் சவதரித்து ஆலயத்தை கட்ட நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்காமல் உன் கர்ப்ப பிறப்பானவன் என் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையின்படியே சாலமோனுடைய காலத்திலே முதல் தேவாலயம் கட்டப்பட்டது. பின்பு அந்த தேவாலயம் அதில் கர்த்தருடைய சமூகம் இருந்தது. பின்பு நேபுகாத்நேச்சாருடைய காலத்திலே அந்த அவர் அவர்கள் வந்து யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. பின்பு அதன் பிறகு மீண்டும் ஆலயம் செருபாபேல் மூலமாக கட்டி எழுப்பப்பட்டது. மற்றும் தீர்க்கதரிசிகள் இன்னும் பலரை வைத்து கர்த்தர் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான காரியங்களை கர்த்தர் ஏற்பாடு செய்தார். அதன்படி செருபாபேல் போன்ற தேவ மனுஷர்களை கொண்டு மீண்டும் ஆலயம் கட்டப்பட்டது. இப்போ இந்த ஆலயங்களிலே ஆண்டவர் எப்பொழுதும் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவருக்கு என்றைக்குமே ஒரு வைராக்கியம் உண்டு. அது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். அந்த இடத்திலே இந்த வியாபாரம் நடக்கிறதை ஆண்டவர் வந்து ஒருபோதும் விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆலயத்தை சுத்திகரித்தார். இப்பொழுது அவர் ஊழியத்தை முடிக்கும் பொழுது மீண்டும் வந்து அதே ஆலயத்தை திரும்பவும் வந்து பார்க்கிறார். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது சுத்திகரிக்கப்படுவதற்கு முன்பதாக என்ன நிலையில் இருந்ததோ, இப்பொழுது 3.5 வருஷத்தின் முடிவில் திரும்பவும் வந்து பார்க்கும் பொழுதும் அதே நிலைமைக்கு அது திரும்பிவிட்டது. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் அதில் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அவர் சுத்திகரித்தார். 3.5 வருஷம் அவர் பூமியிலே நடமாடி அவர் மனிதனாய் ஊழியம் செய்து அவர் ஊழியத்தை முடிக்கிற நேரத்தில் மீண்டும் வந்து அந்த ஆலயத்தை பார்த்தால் மீண்டும் அது பழைய நிலைமைக்கே திரும்பியிருந்தது. மறுபடியும் பழைய வியாபாரங்கள், ஆடு மாடுகள் வியாபாரம், புறா விற்கிறவர்கள், காசுக்காரர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதை பார்த்து மீண்டும் கடும் கோபம் கொண்டு அந்த ஆலயத்தை அவர் சுத்திகரித்தார். இப்போ முதலாவதாக இந்த ஆலயம் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவருடைய வாசஸ்தலம். புதிய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டிலே ஆண்டவராகிய கர்த்தர் கையினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசம் பண்ணுவதில்லை. அது எவ்வளவு பெரிய கோபுரமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அழகான பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கட்டும், ஆண்டவராகிய கர்த்தர் கையினால் கட்டப்பட்ட, மனிதனால் கட்டப்பட்ட ஆலயங்களில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அப்படியானால் ஆண்டவர் இன்றைக்கு எங்கே வாசம் பண்ணுகிறார்? ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:19 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிக்கணும், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் தாம் வாசம் பண்ணுவதற்கு தெரிந்து கொண்ட ஆலயம் என்பது கட்டடம் அல்ல, ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். தம்முடைய இரத்தத்தினால் அவருடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். இப்படி பரிசுத்தமாக்கி ஒவ்வொரு மனித சரீரத்திற்குள்ளும் ஆண்டவராகிய கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறார். இதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயம். நாமே கர்த்தருடைய ஆலயம், நாமே கர்த்தருடைய வாசஸ்தலம், நாமே கர்த்தருக்கு என்று பரிசுத்த ஸ்தலம். நல்ல கவனிக்கணும், இன்றைக்கு கர்த்தர் கட்டிடங்களை அல்ல, மனிதர்களை தனக்காக தெரிந்து கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். இப்போ ஆலயம் என்கிறதான இந்த இடம்தான் மாறி இருக்கிறதே தவிர, கர்த்தர் கட்டிடத்திலிருந்து ஜீவனுள்ள மனிதர்களை ஆலயமாக தெரிந்து கொண்டார் என்கிறது தான் மாற்றமே தவிர, அவருடைய அடிப்படை கான்செப்டில் எந்த மாற்றமும் கிடையாது. அன்றைக்கும் அந்த தேவாலயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தது தான். இன்றைக்கும் அதே காரியத்தை தான், தம்முடைய ஆலயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்த பரிசுத்தமுள்ளவர். அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் பரிசுத்தமுள்ள இடத்திலே தான் அவரால் வாசம் பண்ண முடியும். இதுதான் உண்மை. இப்போ நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம், விரும்புகிறோம், அதற்காக நம்ம பிரயாசப்படுகிறோம். இப்படி இருக்கிறனாம் அசுத்தமான இடத்தை நம்ம விரும்புறது கிடையாது. ஒரு இடத்திலே வெறும் ஈ மைத்து கொண்டிருந்தால், ஒரு இடத்திலே மிகவும் நாற்றம் அடித்து கொண்டிருந்தால், அந்த இடத்திலே நாம் தங்கி இருக்கிறத நம்ம விரும்புறது கிடையாது. எப்படி சுத்தத்தை விரும்புகிற ஒரு சாதாரணமாக சுத்தத்தை விரும்புகிற மனிதனே அசுத்தமான சூழ்நிலைகளை நம்ம விரும்பாமல் அதை தவிர்க்கிறோம். அந்த இடத்தில் போக நாம் இருக்க முடிவதில்லை, அந்த இடத்தில் தங்க முடிவதில்லை. இப்படி இருக்க வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் பரிசுத்தத்தில் பூரணம் உள்ளவர், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று கேட்டவர், எப்படி அசுத்தம் நிறைந்ததான அல்லது பரிசுத்த குலைச்சலான ஒரு ஆலயத்தில் தங்க முடியும்? இன்றைக்கு ஆலயம் என்பது நம்முடைய சரீரம் என்று சொன்னேன். அப்படியானால் நம்முடைய சரீரம் ஆண்டவருக்கு என்று தூய்மையுள்ளதாக இருக்க வேண்டும். இதை குறித்து பேதுரு எழுதும்போது ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நம்முடைய வாசம் பண்ணுவதற்கு ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் பாருங்கள். 1 பேதுரு 1 திறந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 1 நான் ஒரு 2 உங்களுக்கு காண்பிக்கிறேன். 15-16 ஆகிய 2 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்படின்னா பார்க்கும்போது உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஏன்னா நான் பரிசுத்தர், ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு ஆலயம் என்பது நம்முடைய சரீரம் என்று சொன்னேன். இன்றைக்கு கட்டடம் அல்ல, நம்முடைய சரீரம் ஆலயம். அன்றைக்கு அந்த ஆலயத்தில், கட்டடமாகிய ஆலயத்திலே கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்த்தது போல இன்றைக்கு நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்திலும் அதே பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு அந்த கட்டடமாக அந்த ஆலயத்தில் பரிசுத்த குலைச்சல் வியாபாரம் நடக்கும் பொழுது அதை கண்டு கோபமும் எரிச்சலும் அடைந்து அவர் சாட்டை எடுத்தது போல, இன்றைக்கும் இந்த சரீரமாகிய ஆலயத்தில் பரிசுத்த குலைச்சல் வரும் பொழுது ஆண்டவர் கோபம் அடைகிறார், சாட்டை எடுக்கவும் அவர் தவறுவது இல்லை. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சுபாவத்தில் மாற்றம் கிடையாது. ஆலயத்திலே தான் மாற்றம், கட்டிடத்திலிருந்து மனிதனுக்கு அவர் மாற்றிவிட்டாரே தவிர அவருடைய தன்மையில், அவருடைய சுபாவத்தில், அவருடைய பரிசுத்தத்தின் எதிர்பார்ப்பில், தன்னுடைய அவருடைய சொந்த பரிசுத்தத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகையினாலே அன்றைக்கு பரிசுத்த குலைச்சலை குறித்து அவருக்கு எப்படி கோபம் வந்ததோ இன்றைக்கும் அதே போல பரிசுத்த குலைச்சலை குறித்து அதே கோபம் கர்த்தருக்கு வருகிறது. அன்றைக்கு பரிசுத்த குலைச்சலை கர்த்தர் எவ்வளவு தூரம் வெறுத்தாரோ அதே அளவுக்கு தான் இன்றைக்கும் பரிசுத்த குலைச்சலை ஆண்டவராகிய கர்த்தர் வெறுக்கிறார். சரி, இப்பொழுது இதை இன்னும் சற்று ஆழமாய் கவனிக்கப் போகிறோம். இந்த இடத்தில் என்ன வியாபாரம் நடந்தது, எதை குறித்து ஆண்டவர் இதை பரிசுத்த குலைச்சலாய் பார்த்தார், ஏன் இந்த வியாபாரத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை ஒரு கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்ற வார்த்தை அவர் பயன்படுத்த வேண்டும். இங்கே நடைபெற்ற வியாபாரம் என்ன, யோசிக்கணும், நல்லா கவனிக்கணும். இங்கே நடைபெற்ற வியாபாரம் அசுத்தமான பொருட்கள் அல்ல. முதலாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், அங்கே பன்றி விற்கவில்லை, அசுத்தமான பிராணிகள் விற்கலை. புறா விற்கப்பட்டது, ஆடு விற்கப்பட்டது, மாடு விற்கப்பட்டது, காசுக்காரர்கள் இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் பின்னால் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இதிலே மற்றும் வேற எந்தும் தவறான பொருட்கள் விற்கப்படவில்லை. மதுபானம் விற்கப்படலை, அசுத்தமான காரியங்கள் விற்கப்படலை. இப்படி அந்த இடத்துல, அந்த தேவாலயத்திலே பிரகாரத்தில் நடந்த வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அசுத்த பொருட்கள் கிடையாது. மதுபானம் விற்கப்பட்டோ அல்லது ஏதாவது வேண்டாத காரியங்கள், வேண்டாத பொருட்கள் விற்கப்பட்டிருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் கோபப்பட்டதிலே சரி, இது பொருளே சரியில்லைன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இங்கே வியாபாரம் நடக்கப்பட்டது எல்லாமே சுத்தமான பொருட்கள், புறாக்கள், ஆடுகள், மாடுகள், காசுக்காரர்கள். இப்போ நம்ம கவனிக்கணும், இது எல்லாம் ஏன் இந்த தேவாலயத்திலே, இந்த பிரகாரத்திலே புறா விற்றார்கள், ஏன் ஆடுகளை விற்றார்கள், ஏன் மாடுகளை விற்றார்கள், இந்த காசுக்காரர்கள் என்றால் யார்? இதை தான் உங்களுக்கு நான் வசனத்திலிருந்து காண்பிக்கப் போகிறேன். அதன் பிறகு உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக காசுக்காரர்கள் என்றால் யார் என்று சொல்லி உங்களுக்கு நான் முதலாவது காண்பிக்கிறேன். வாசிக்கலாம், யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 30 திறந்து கொள்ளுங்கள். யார் இந்த காசுக்காரர்கள்? 30 இது 30 11 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேர்கிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திர கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரனுக்கு ஞாபக குறியாய் இருக்கும் என்றார். இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட்டார்கள். தொகையிட்டு அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா தொகையிடுவாங்க. அப்படி தொகையிடும் பொழுது இந்த எண்ணப்படுகிறவர்கள் ஒவ்வொரு ஆண்களும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தொகையிடப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் அரை சேக்கல் நாணயத்தை ஆண்டவருக்கென்று தேவாலயத்திலே காணிக்கையாக செலுத்த வேண்டும். இது எதற்காகவென்றால் இவர்கள் தங்கள் ஆத்மாவை மீட்கும் பொருளாக ஆண்டவருக்கு இந்த காணிக்கையை செலுத்த வேண்டும். தங்களை காத்து தங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற ஆண்டவருக்கு ஒவ்வொருவரும் அரை சேக்கல் நாணயத்தை தேவாலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் செலுத்த வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளை. இது எண்ணப்படுகிறவர்களின் தொகையின்படி அத்தனை பேருமே ஆலயத்திற்கு வரும்பொழுது செலுத்த வேண்டும். இது யார் என்று பார்த்தீங்கன்னா 14 வசனத்திலே எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். 20 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு ஆண்களும் தேவாலயத்திற்கு வரும்பொழுது இந்த அரை சைக்கிள் நாணயத்தை ஆண்டவருக்கு செலுத்தணும். இதுல என்ன ஸ்பெசிபிக் ஆண்டவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸட். இதுல வந்து ஆண்டவரிடத்துல ஏழை பணக்காரன்றதே கிடையாது. ஆண்டவர் என்னைக்குமே எல்லாரும் சரிசமமாய் பார்க்கிறவர். இதுல பணக்காரன் எனக்கு நிறைய பணம் இருக்கிறது என்று சொல்லி அவன் அரை சைக்கிளுக்கு மேலாக அவன் அதிகமாக ஒரு சைக்கிள் செலுத்துறதுக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் ஏழையும் நான் ஏழையா இருக்கிறேன், நான் அரை சைக்கிளுக்கு குறைவாய் செலுத்துகிறேன் என்பதற்கும் அவனுக்கு அனுமதி கிடையாது. எல்லாரும் சமம், ஆண்டவருடைய பார்வையில் எல்லாரும் சமம். ஏழையும் பணக்காரனும் என்று வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே அரை சைக்கிள் நாணயத்தை தேவாலயத்திற்கு வரும்பொழுது காணிக்கையை செலுத்த வேண்டும். இந்த காணிக்கை தொகை எடுத்து தேவாலயத்திலே அங்கே இருக்கிறதான பணிகளுக்கு அதை செலவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை குறித்து அது எப்படி செலவு செய்யப்பட வேண்டும் என்பதையும் சொல்றாரு. இப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சிஸ்டம் இப்படி இருக்கும்பொழுது தேவாலயத்திற்கு வருகிற 20 வயதிற்கு முற்பட்ட மேற்பட்ட அத்தனை ஆண்களும் இந்த அரை சைக்கல் நாணயம்தான் அவங்களுக்கு இருக்கணும். பணக்காரன் ஜாஸ்தியும் கொடுக்க முடியாது, ஏழை குறைச்சும் கொடுக்க முடியாது. இப்படி இருக்கும்பொழுது அரை சைக்கல் நாணயத்துக்கு எப்பவுமே டிமாண்ட் ஜாஸ்தி. ஏன்னா எல்லாருக்கும் அரை சைக்கல் நாணயம் தான், வேற நாணயத்தை கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்துங்கள்னார். ஆண்டவரிடத்துல கேட்கும்போது கூட ஆண்டவர் சொன்னார், தேவனுக்கு செலுத்த வேண்டியது தேவனுக்கு செலுத்துங்கள், ராயனுக்கு செலுத்த வேண்டியதை ராயனுக்கு செலுத்துங்கள் சொன்னார். அதுதான் இப்ப இந்த தேவனுக்கு செலுத்த வேண்டியது என்றால் இந்த அரை சைக்கல் நாணயம். இந்த அரை சைக்கல் நாணயம் எல்லாருமே அந்த ஒரே குறிப்பிட்ட நாணயத்திற்காக அதை செலுத்த வேண்டி இருப்பதனாலே அது டிமாண்ட் ஆகுது. இந்த காசுக்காரர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அரை சைக்கல் நாணயத்தை என்பது நிறைய கலெக்ட் பண்ணிடுவாங்க, பல இடத்துல கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அங்க வைத்துக் கொள்ளுவாங்க. அரை சைக்கல் நாணயம் இல்லாமல் ஒருத்தர் கர்த்தருக்கு காணிக்க செலுத்த முடியாது. அப்ப அந்த அரை சைக்கல் நாணயத்துக்கு தட்டுப்பாடோடு வந்து நிற்கும் போது என்ன செய்வான், இந்த அரை சைக்கல் நாணயம் தான் உனக்கு வேணும், நான் தரேன் என்று சொல்லி அதை லாபத்துக்கு விற்பான். நீ எனக்கு ஒரு சைக்கிள் தரியா, நான் உனக்கு அரை சைக்கிள் தரேன் என்று சொல்லி லாபம் பார்ப்பான். நம்ம பாஷையில் சொல்லப்போனா பிளாக்ல விற்கிறது. புரியுதுல்லா, அதான் இன்றைக்கி நடந்திருக்குது. இன்றைக்கி வார்த்தையில் சொல்லப்போனால் பிளாக்ல விற்கிறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பிளாக் மார்க்கெட். இந்த அரை சைக்கல் நாணயம் ஜனங்களுக்கு தட்டுப்பாடு. அந்த தட்டுப்பாட்டை சிலர் வந்து என்ன செய்யறாங்க, பயன்படுத்திக்கிட்டாங்க. பயன்படுத்தி கொண்டு இவர்கள் இந்த நாணயத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஜனங்களிடத்த அதிக விலைக்கு இந்த பணத்தை மாற்றி லாபம் பார்த்துருக்கிறாங்க. இந்த வியாபாரம் தேவாலயத்திற்கு வெளியில் நடந்திருக்குமானால் இயேசு கிறிஸ்து அதை கேட்டிருக்க மாட்டார். இந்த வியாபாரம் பார்த்தீங்கன்னா தேவாலயத்துக்குள்ளேயே நடக்குது. இது நான் ஏற்கனவே சொன்னேன், இது எதுவுமே அசுத்தமான பொருள் கிடையாது. இந்த பணத்தை மாத்தியவங்க என்ன செய்ய போறாங்க, ஆண்டவருக்கு தான் காணிக்கை கொடுக்க போறாங்க. இது சொந்த செலவுக்கு கிடையாது, ஆண்டவருக்கு தான் காணிக்கை கொடுக்க போறாங்க. இதனாலே இந்த வியாபாரம் பார்த்தீங்கன்னா வெளியில நடந்திருந்தால் இயேசு கிறிஸ்து கேட்டிருக்க மாட்டாரு, உள்ளேயே வந்து நடந்திருக்கிறது. அப்ப உள்ளேயே வந்து நடந்திருக்கும் பொழுது இந்த வியாபாரம் இந்த விஷயத்தை வந்து எப்படி இது உள்ள வந்திருக்கும் என்று கேட்டால், இந்த தேவாலயத்தில் இருந்த இந்த ஆசாரியர்களுக்கு இதுல வந்து பங்கு இருந்திருக்கும். நினைச்சிருப்பான், சரி கேட்டிருப்பாங்க, வெளியில நீங்க உள்ளே கொஞ்சம் இடம் கொடுத்தீங்க, உங்களுக்கு ஒரு வாடகை மாதிரி கொடுக்குறோம். இன்னைக்கு ஸ்டால் வைக்கிறதுக்கு வாடகை கொடுத்துட்டு ஸ்டால் வைக்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய மால்லையும் சரி அல்லது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வாசல்ல சின்ன சின்ன கடை போட்டு ஸ்டால் வச்சு வாடகை கொடுத்துருவாங்க. அது மாதிரி தேவாலயத்து கூட நாங்கள் வாடகை நாங்கள் வந்து ஸ்டால் போட்டுக்கிறோம், உங்களுக்கு ஒரு வாடகை கொடுக்குறோம் என்று சொல்லி இதெல்லாம் செஞ்சு ஆசாரியர்கிட்ட கூட பேசி உங்களுக்கு சரி என்ன நமக்கு கிடைக்கிற வரைக்கும் லாபம் என்று சொல்லி உள்ளே இடம் கொடுத்துட்டாங்க. இந்த காரியம் ஜனங்கள் அப்செக்ட் பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் ஒரு பக்கம் பிஸ்னஸ், இதில் ஆசாரியனும் லாபம் பார்த்துருப்பாங்க. அதனால தான் உள்ளே வந்து அவங்க செய்ய பிடிச்சது. ஆசாரியை நினைச்சிருந்தா துரத்திருக்கலாம், அவன் துரத்தலை, அப்போ அவனுக்கு ஒரு லாபம் பார்த்துருப்பாங்க. அதனால தான் அவங்க அதை இடம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஜனங்கள் அப்செக்ட் பண்ணலை, என்ன இதை வந்து உள்ளே வந்து வியாபாரம் பண்ணுறாங்களே, இது வெளியில் வைக்க வேண்டியதுதான், எதுக்கு உள்ளே வந்து இது கடை போட்டிருக்கிறாங்க என்று சொல்லி ஜனங்கள் அப்செக்ட் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜனங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்துச்சு. எப்படி ஜனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயாவது ஒருத்தர் கணக்கு போட்டுதான் அங்கங்க அலையணும், இப்போ நேராக போய் தேவாலயத்துக்குள்ளேயே போய் கரெக்டாக சேஞ்சை மாற்றிட்டு நேராக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஜனங்களுக்கும் வசதியாக போச்சு இது. அதனால ஜனங்களும் இந்த வியாபாரத்தை குறித்து யாருமே அப்செக்ட் பண்ணலை. இதே கான்செப்ட் தான் இன்னொரு காரியம் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த புறா விற்கிறவர்கள் இவங்கெல்லாம் யாருன்றதை பாருங்க. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 14:21 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 14:21 அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாயிருந்தால் அவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று அசைவாடும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன மணிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே 1/10 ஆழாக்கு எண்ணெயையும் தன் திராணிக்கு தக்கபடி 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது 1 பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தும்படி வாங்கி அதை சுத்திகரிக்கப்படும்படி 8 நாளிலே ஆசரிப்பு கூடார வாசலில் கர்த்தருடைய சன்னதியில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இதை செலுத்த வருகிறவர்கள் ஆடு அல்லது ஆட்டுக்குட்டியை வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தணும். அதை வாங்குவதற்கு திராணியற்றவர்களாக இருந்தால் இதில் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஆடு வாங்குறதுக்கு வசதி இருக்கிறவன் ஆடு வாங்கலாம், ஆட்டுக்குட்டி வாங்குறவனுக்கு வசதி இருக்கிறவன் ஆட்டுக்குட்டி வாங்கலாம். ஆனால் அதுக்கு வசதி இல்லை, எனக்கு ஒரு ஆடு வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு நினைக்கிறவன் அவனுக்கு ஒரு கன்செஷன் உண்டு. இதில் வந்து கர்த்தர் ரிலாக்ஸேஷன் வைக்கிறார். என்னன்னா ஒரு புறாவை வாங்கலாம், 2 புறாவை வாங்கலாம் அல்லது 2 புறா குஞ்சுகளை வாங்கலாம். வசதியற்றவர்களுக்கு வந்து அந்த காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா வசதி உள்ளவன் இதில் வந்து ஆடு வாங்குவான், ஆட்டுக்குட்டி வாங்குவான், வசதி குறைஞ்சவன் புறா வாங்குவான் இல்லை புறா கொஞ்சம் வாங்குவான். அதனால தான் இங்கே ஆடிலிருந்து புறாவிலிருந்து எல்லாமே வியாபாரம் நடந்திருக்கிறது. இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன சேம் கான்செப்ட் தான், இதுவும் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக. இது பார்த்தீங்கன்னா இதுலையும் அட்வான்டேஜ் இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் தங்களுக்கு லாபம் வாங்கி கொண்டு அவங்க என்ன செய்யிருக்காங்க, இந்த வியாபாரத்தை உள்ளே நடத்துறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இதுவும் ஜனங்களுக்கு பிரயோஜனம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து நாசிரியத்திலிருந்து எருசலேமுக்கு வந்து பலி செலுத்த வரான்னு வைத்துக்கொள்ளுங்கள். நாசிரியத்திலிருந்து அவன் ஆட்டை ஓட்டிக்கிட்டு எருசலேமுக்கு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா, அங்கிருந்து ஆட்டை ஓட்டிட்டு எருசலேமுக்கு வந்து இங்கே வந்து பலி செலுத்துறது அவன் எவ்வளோ கஷ்டம். ஆனால் அவன் காசு எடுத்துகிட்டு வந்து இங்கே டக்கு நீங்கள் ஸ்பாட்லேயே ஆட்டை வாங்கி அப்படி கொடுத்துட்டு போகிறதுக்கு இது எவ்வளோ ஈஸி. அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது ஜனங்களுக்கும் இது வசதியாக இருக்குது. சொந்த இடத்துலேருந்து எருசலேமுக்கு தான் அவங்க வந்து பலி செலுத்தணும், அப்படி சொந்த இடத்துலேருந்து வாங்கி கொண்டு வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் இது எல்லாமே சாதகமாய் இருந்ததுனாலே ஒவ்வொருவரும் இதை குறித்து யாரும் அப்செக்ட் பண்ணலை. இதை வியாபாரம் தொடர்ந்து நல்லா நடந்துருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்து ஃபர்ஸ்ட் அதை கரெக்ட் பண்ணிட்டு போனாலும் அவர் போன பிறகு 2 நாள் கழிச்சு பார்த்துருப்பாங்க, மறுபடியும் திரும்பி அதே வியாபாரம் அதே கடைகள் வந்துருச்சு. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் நடக்குது இல்லையா, பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருப்பாங்க, போலீஸ்காரங்க வந்து துரத்துவாங்க, 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே கடை லைனில் அதே கடைக்கு தான் நிற்கும். இதே கதை தான் அங்கேயும் நடந்திருக்குது. இது ரோட்டில் நடக்குது, பிரச்சனை இல்லை, அது தேவாலயத்தில் நடந்திருக்கிறது. இப்போதான் விஷயத்துக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்த பொழுது உங்களுக்குள் இருந்த காசுக்காரர்கள் புறா விற்கிறவர்கள், ஆடு மாடு விற்கிறவர்கள், இவர்கள் எல்லாத்தையும் விரட்டி அடித்தார். யார் இந்த காசுக்காரர்கள்? உங்களுக்குள் இருக்கிற பண ஆசை. யார் இந்த புறா விற்கிறவர்கள்? யார் இந்த ஆடு மாடு விற்கிறவர்கள்? உங்களுக்குள் இருக்கிற வியாபார சிந்தனை, பண நோக்கான சிந்தனை. இந்த காரியத்தை நீங்க ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் எல்லாத்தையும் விரட்டி அடித்தார். விரட்டி அடிச்சு ஜெபம் 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 ஜெப சிந்தை எப்பவுமே ஜபிக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு முன்னால பணம் 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 அலைஞ்சவங்க கூட ரட்சிக்கப்பட்ட உடனே ஜெபம் 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 ஓடி வர ஆரம்பிச்சிருப்பீங்க. சகைவை யோசிச்சு பாருங்க, பணம் பணம் பணம்னு அலைஞ்சான். ஆனால் எப்பொழுது கர்த்தரவனை சந்திச்ச உடனே அந்த பணம் அவனுக்கு குப்பையா தோணுச்சு. அந்த நிமிஷத்திலேயே அதை ஆஸ்திகளிலே பாதி ஏழை கொடுக்கிறேன், மீதியை 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன்னா பணம் அவனுக்கு குப்பையா மாறி போச்சு. இப்படித்தான் ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குள் வருகிறது. ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குள் இருந்த பண ஆசை, வியாபார நோக்கு, நமக்குள் இருக்கிறதான இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நம்முடைய சரீரமா இருக்கிறதான பிரகாரத்தை விட்டு அது வெளியே தள்ளப்பட்டது. கர்த்தர் அதெல்லாம் கிளீன் பண்ணார். கிளீன் பண்ணி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே ஜபம், ஜபவீடா மாறிட்டோம். நம்ம வாழ்க்கையே ஜபவீடா மாறிடுச்சு. ஜபம், ஜபிக்கணும், 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 எப்ப டைம் கிடைச்சாலும் ஜபிக்கணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சுத்திகரிச்சு வச்சாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, நீங்க பாத்தீங்கன்னா 3.5 வருஷம் ஆச்சு. இதே போல ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. திரும்பி வந்து இயேசு கிறிஸ்து வந்து பாக்குறாரு. பார்த்தா இப்ப அந்த ஜப வீட்டுல மறுபடியும் காசுக்காரன் உள்ள வந்து உட்கார்ந்துட்டான். மறுபடியும் அதே பண ஆசை, மறுபடியும் அதே பொருளாசை, மறுபடியும் அதே வியாபார சிந்தனை. இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையிலே கடையை திறந்து வச்சுட்டு வியாபாரம் பண்ணி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறீங்க. இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சொந்த காரியத்திற்கு ஏதாவது ஒரு சின்ன லாபம் கிடைக்குதுன்னா ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருகிறதை புறக்கணித்து விட்டு உங்கள் சொந்த காரியத்தை கவனிக்கிறீர்கள். இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் உங்களுக்கு ஜெபிக்கும்படியான நேரத்தை கர்த்தர் எவ்வளவு கொடுக்கும் பொழுது ஜெபிக்க நேரம் இல்லாமல் 24 மணி நேரமும் பணம் சம்பாதிப்பதற்காகவே உங்கள் நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் ஒதுக்கி தள்ளுகிறீர்கள். ஜெபிக்க நேரம் இல்லை, வேதத்தை தியானிக்க நேரம் இல்லை, ஆனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எப்பவே நேரம் இருக்கும். அதனாலதான் கர்த்தர் இப்ப டோட்டலா லாக் அவுட் பண்ணிட்டார். எங்கே நவர முடியாது. கர்த்தருக்காக நிக்கணும், நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கவனிக்கணும். பணம் பணம் பணம், இது காசுக்காரராய் நம்ம மாறி விடுகிறோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்த பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தினார். நம்மை பரிசுத்தப்படுத்தி விட்டு சில காலம் கடந்து வந்து திரும்பி நம்மளை வந்து நோக்கி பார்க்கிறார். அது பழைய நிலைமை கீழ் திரும்பி விட்டால் மறுபடியும் ஆண்டவர் சாட்டை கையில் எடுக்கிறார். இந்த ஆலயம் இது ஜெப வீடா இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய காரியம். உங்கள் சரீர வாழ்க்கை, சரீரத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் பிரகாரம் தான் அந்த சரீரம். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. பிரகாரம் என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ளான இந்த வாழ்க்கை ஒரு ஜப வீடாக நாம் இருக்க வேண்டும். ஜபமே பிரதானமாக இருக்க வேண்டும். வியாபார நோக்கோடு வாழ்க்கை நடத்தக்கூடாது. இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், ஏன் எத்தனை ஊழியக்காரர்களை நான் சொல்றேன், வியாபார நோக்கோடு வாழ்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு காரியம். வியாபார நோக்கு, பணத்தை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை, பணத்தை மையப்படுத்தி செய்கின்ற ஊழியம், பணத்தை மையப்படுத்தி கர்த்தரை புறம்பே தள்ளி ஜெபிக்க, வேதத்தை தியானிக்க நேரமில்லை என்று சொல்லுகிற காரியம் எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய பார்வையில் அருவறுப்பு. ஆண்டவர் ஒரு நாள் சாட்டை எடுப்பார் என்பதை மறந்து போக கூடாது. இங்கேதான் ஆண்டவர் கையை வைக்கிறார், சாட்டை எடுப்பேங்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சாட்டை எடுத்தார்னா இன்றைக்கும் அவர் சாட்டை எடுக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 சொல்லுகிறது. ஆகையினாலே இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே உங்கள் சரீரமாகிய இந்த பிரகாரம், இந்த தேவாலயத்திலே எந்த விதத்திலேயும் காசுக்காரன் இருக்கக்கூடாது, புறா விற்கிறவன் இருக்கக்கூடாது, ஆடு மாடு விற்கிற காரியம் இருக்கக்கூடாது, வியாபார நோக்கோடு வாழ்க்கை இருக்கக்கூடாது, பிசினஸ் மைண்டடா தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. நல்ல கவனிக்கணும், பிசினஸ் மைண்டடா நீங்க தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. பணத்துக்காக ஜபிக்கிறதையும் வேதத்தை வாசிக்கிறதற்கும் நேரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பணம் கிடைக்கிறது என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறு விடுகிற ஒரு நபரா இருக்கக்கூடாது. உங்களுக்கு கம்பல்சரி டியூட்டி இருக்குது, அதனால நான் ஞாயிற்றுக்கிழமை போறேன்னு அவங்கள பத்தி நான் பேசல. மற்றபடி மற்ற இன்னைக்கு ஒரு சின்ன ஆதாயத்திற்காக தேவ சமூகத்தை தவிர்க்கிறதான, தேவ சமூகத்தை விட்டு விடுகிறதான, பின்னுக்கு தள்ளி விடுகிற சுபாவம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இது ஆண்டவருடைய பார்வையில் அருவறுப்பு. ஆண்டவர் சாட்டை எடுக்கிறதுக்கு முன்னால நீங்களே எடுத்துட்டு வெளியில போயிடுங்க, அதை தூக்கி வெளியில தள்ளிடுங்க. உங்களுக்குள் இருக்கிற வியாபார நோக்கை, உங்களுக்குள் இருக்கிற பண ஆசையை, உங்களுக்குள் இருக்கிற பொருள் ஆசையை, உங்களுக்குள் இருக்கிற காசுக்காரனை, உங்களுக்குள் இருக்கிற புறா விற்கிறவர்களை, உங்களுக்குள் இருக்கிறதான பண ஆசைகளை எல்லாத்தையும் ஆண்டவர் சாட்டை எடுத்து விரட்டுறதுக்கு முன்னால நீங்களே வெளியில தள்ளிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. இல்லைன்னா ஆண்டவர் ஒரு நாள் திடீர்னு சாட்டை கையில் எடுத்தார்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆகையினாலே ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த ஆலயம் ஆண்டவருடைய வாசஸ்தலம், இந்த ஆலயம் நம்முடைய சரீரம், இது ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலம், இதுதான் தேவாலயம். இதிலே ஆண்டவர் மகிழ்ச்சியோடு உலாவிக் கொண்டிருப்பதற்கு அவருக்கு இடம் கொடுங்கள். வேறு எதையும் உள்ளே வருவதற்கு இடம் கொடாதிருங்க. அப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களிலே மகிழ்ச்சியாயிருப்பார், இல்லைனா ஆண்டவர் சாட்டை எடுப்பார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட தேவாலயத்தை சுத்திகரித்ததின் காரியத்தை நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரித்தது ரெண்டு முறை நடந்தது. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலும் இது நடந்தது, ஊழியத்தின் முடிகிற நேரத்திலும், அவருடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியிலும் இது நடந்தது. அவர் ஊழியத்தை தொடங்கும் பொழுது தேவாலயத்தை சுத்திகரித்து விட்டு அதன் பிறகு 3.5 வருஷத்தின் முடிவிலே மீண்டும் வந்து அதே தேவாலயத்தை பார்க்கிறாரு. அவர் முன்பு வந்து பார்த்தபோது அது எவ்வளவு தூரம் அது வியாபார நோக்கோடு இருந்ததோ அது மறுபடியும் அதே நிலைமைக்கு திரும்பிவிட்டது. நான் கேட்கிறேன், கர்த்தர் உங்களை ரட்சித்த பொழுது உங்களுக்குள் எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்தார்? அதுக்கு முன்னால் உங்களுக்கு இருந்த பண ஆசை, பொருள் ஆசை, மற்ற உலக காரியங்களின் மேல் இருந்த காரியங்களில் இருந்து உங்களை வெளியே தள்ளி உங்கள் வாழ்க்கையிலே ஜெப சிந்தையை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? ஜெபிக்கணும்னு ஆர்வத்தை உங்களுக்கு எவ்வளவு ஏற்படுத்தி கொடுத்தார்? உங்களை ஒரு ஜெப வீடாதானே கர்த்தர் ரட்சித்தார். உங்களை ரட்சிக்கும் பொழுது நீங்க ஒரு ஜெப வீடா இருந்தீங்க, ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட போது நீங்க ஒரு ஜெப வீடா இருந்தீங்கிறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த நேரம் கிடைச்சாலும் ஓடி ஓடி ஜெபிச்சீங்க இல்ல? எல்லாரோடு சேர்ந்து சேர்ந்து ஜெபிச்சீங்க, தனியா ஜெபிச்சீங்க, சேர்ந்து ஜெபிச்சீங்க, கூட்டத்துல ஜெபிச்சீங்க, சபையில ஜெபிச்சீங்க, 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 ஜெபிச்சுட்டே இருந்தீங்க, ஜெப வீடாக இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்க நிலை என்ன? காசுக்காரன் உள்ளே வந்ததனால் ஜெப வீடு அது வியாபார ஸ்தலமாய் மாறிவிட்டது. புறா விற்கிறவன், ஆடு மாடு விற்கிறவன் உள்ளே நுழைஞ்சிட்டான். அதனாலே அது ஜெப வீடு என்கிறது இப்ப வியாபார வீடாய் கள்ளர் கோகையாய் மாறிடுச்சு. ஆண்டவர் சாட்டை எடுத்தார். உங்க வாழ்க்கையில் அவர் சாட்டை எடுக்க கூடாது. அதுக்கு முன்னால நீங்களே இன்னைக்கு வெளியில தள்ளிடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற இந்த காரியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஜெப வாழ்க்கையை, வேதத்தை தியானிக்கிறதை, ஆண்டவருக்குரிய காரியத்தை தடுக்கின்ற உலக காரியங்கள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் சாட்டை எடுத்து விரட்டுறதுக்கு முன்னால நீங்களே இப்பவே வெளியில தள்ளிடுங்க. நீங்களே தள்ளி சேஃப். ஆண்டவர் சாட்டை எடுத்து அது கஷ்டமா இருக்கும். நீங்களே வெளியில தள்ளிடுங்க. இப்ப நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உண்மைதான்ப்பா, எனக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெப வாழ்க்கை, அந்த ஜெப ஜீவிதம் என்னை ஒரு ஜெப வீடா என்னை மாத்தி வச்சிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு கள்ளர் கொகையா தான் மாறிட்டேன். இன்னைக்கு நான் என்னை மாத்திக்கிறேன். மறுபடியும் நான் ஒரு ஜெப வீடாக நான் இருக்கணும்ப்பா. மறுபடியுமா என் சரீரம், உம்முடைய ஆலயம், உம்முடைய வாசஸ்தலம் இது ஒரு ஜெப வீடா இருக்கணும். என் வாழ்க்கை ஒரு ஜெப வீடாகவே இருக்க வேண்டும். ஒருபோதும் மறுபடியும் பழைய நிலைமைக்குள் நான் திரும்பக்கூடாது. இன்னைக்கு என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, இந்த நாளிலும் கூட தேவாலயத்தை எங்கள் இயேசுராஜா சுத்திகரித்ததின் உண்மையான காரியத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. நாங்கள் எப்பொழுதும் சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீண்டும் மீண்டும் பழைய காரியத்திற்குள் திரும்பிவிடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கை உமக்குள்ளாக எப்பொழுதும் ஜெப வீடாகவே நாங்கள் இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.